படையவரேனே கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே, விடையவனே என்றால் ரிஷபத்தில் ஏறுகின்ற பெருமானே, அறவடியவனே, விடையவனே விட்டிடுதி கண்டாய் பெருமானே, விடையவனே என்று பெருமானை வந்து விழித்து விட்டிடுதி கண்டாய் சொல்ல, என்ன ஒருவனால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு அடியவன், பிறகு அவனால் கைவிடப்படக்கூடாது. ஆட்கொள்கின்ற காலத்திலே தகுதி ஏதும் இன்று என்பதை அறிந்தே ஆட்கொண்ட பிறகு இல்லாத குற்றத்தை சொல்லி அவனை கைவிடக்கூடாது. குற்றம் இருந்தாலும் சொல்லி கைவிடும், இருக்கின்ற குற்றத்தை சொல்லி கைவிடக்கூடாது. என்ன காரணம், இருக்கின்ற குற்றங்களை அறிந்தே தான் ஆட்கொண்டார். என்னிடத்திலே குற்றங்கள் தான் உண்டு, குணங்கள் ஏதும் இல்லை என்பதை அறிந்தே நீ ஆட்கொண்டாய். அவ்வாறு ஆட்கொண்ட பிறகு இன்றைக்கு என்னுடைய குற்றங்களை நீ பெரிதாக கருதக்கூடாது. முன்பு தடையாக இல்லாத என்னுடைய குற்றங்கள் இன்றைக்கு எப்படி தடையாக மாறும் அப்படின்னு கேட்கிறேன். ஆகவே விடையவனே என்று சொன்னார். அந்த அறத்தை இங்கு விளைவித்துகின்றார். இது உலகில் அறம். ஆகவே விடையவனே விட்டெடுதி என்றார். விட்டெடுதி பொருள் உங்களுக்கு சொன்னேன், விட வேண்டாம் என்பது பொருள். பெருமானை விடுகின்றாய் பார், ஆகவே என்னை விடக்கூடாது, விட்டெடுதி என்றார். விரல் வெங்கையின் தோல் உடையவனே, விரல் என்பது வெற்றி வலிமை ஆகிய இரண்டு பொருளை கொண்டது. வெற்றியினை கொண்டது வெங்கை என்பது இயற்கை எடை. வலிமையை கொண்ட வேங்கைன்னு சொல்லும் போது ஏனைய வேங்கையினும் வலிய வெங்கை என்பது பொருள். தாருகாவனத்து ரிஷிகள் பெருமானை கொள்வதற்காக ஒரு ஆபிசார யாகம் செய்து அதிலிருந்து பெருமானை கொல்ல வேண்டும் என்று நெருப்பு, புலி, யானை முதலியவற்றை அனுப்புகின்றார்கள். அந்த நெருப்பினை பெருமான் கையிலே தங்குகின்றான், யானையை கிழித்து பொருத்திக் கொள்கின்றான், புலியினை உரித்து இடுப்பிலே உடையாக அணுகின்றான் பார்க்கிறோம். அப்போ புலி வந்து பொதுவாக வலிய ஒரு மிருகம், ஆனால் இந்த யாகத்திலே தவத்தின் வலிமையினாலே உண்டாக்கப்பட்ட புலி என்பது இயற்கையான புலியினும் வலியது. ஆகவே இதன் விரல் வேங்கைன்னு சொன்னார். விரல் வேங்கையின் தோல் உடையவனே, அது இயற்கையாக கொண்டா சாதாரண வேங்கைன்னு அர்த்தம். ஆனால் வலிமை என்ற பொருள் சொல்லும் போது ஏனைய வேங்கையினும் வலிய வேங்கை. விரல் வேங்கையின் தோல் உடையவனே, உடையவனே என்ன உடையாக கொண்டவன், உடையவன், உடையவன் நம்மை உடமையாக கொண்டவன் என்று உடையவன் இங்கு சொல்லல. வேங்கையின் தோல் உடையவன், உடை டிரெஸ், வேங்கையின் தோலாகின்ற உடையினை கொண்டவன் உடையவன், உடையவன் அதாவது குளோத்ட் இன் டைகர் ஸ்கின், வேங்கையின் தோல் உடையவன். அப்ப வந்து நஞ்சு ஊனவன், நஞ்சையே ஊனாக கொண்டவன், புலியதல் உடையவன், புலியதலையே உடையாக கொண்டவன், அதெல்லாம் தோல் அதையே உடையாக கொண்டவன், காடிடம் உடையவன், காட்டினை வீடாக கொண்டவன் பெருமான், சாம்பர் பூச்சி உடையவன், சாம்பர் பூச்சினையே கொண்டிருப்பவன், பூச்சாக உடையவன். அப்ப வேங்கையின் தோல் உடையவன், வேங்கையின் தோல் உடையவன் என்பது ஒரு பரிகரம். என்னன்னா பெருமானே தன்னை கொல்ல வந்த வேங்கையினுடைய தோலையே தனக்கு அணிகரனாக கொண்டு நீ விளங்குகின்றாய், அதே போல உன் கருணையை கொன்று செய்யின்றி கொன்ற அந்த புலி போன்ற எண்ணம் கொண்டவன். புலி புலி வந்து என்ன பண்ணும், தனக்கு நன்மை செய்தாரையும் கொல்ல துணியாது. என்ன காரணம்னா அது அப்படிப்பட்ட ஒரு வலிய மனம் கொண்ட ஒரு மிருகம். அதே போல பெருமானுடைய கருணையை நான் கொண்டு விட்டேன், பெருமானை யாராலும் கொல்ல முடியாது, நீ செய்த கருணையை மறந்திருத்தலே கருணையை கொல்லுதல். அவ்வாறு செய்தின்றி கொன்ற நான் புலியை போன்ற ஒரு கொடிய மனம் கொண்டவன். அந்த புலியினை நீ என்ன பண்ணாய், அதனை வந்து உரித்து அதனுடைய கொடுமையை நீக்கினாய். புலியினுடைய கொடுமையை புலியினை உரித்து பெருமான் புலியினுடைய கொடுமையை நீக்கிறார். கொடுமை நீங்க பிறகு புலியின் இடத்துல அவருக்கு வெறுப்பு உண்டா, வெறுப்பு இல்ல. அந்த புலியினை புலியின் தோலை தான் அணிவதன் மூலம் அந்த புலிக்கு ஒரு ஏற்றம் கொடுத்தார். நல்லா பாருங்க, புலியின் தோலை அணிவதன் மூலம் புலிக்கு ஏற்றம் கொடுத்தாருன்னா என்ன, ஒருவன் வெறுப்பவன் ஒரு பயனை ஒரு பொருளை பயன்படுத்த மாட்டான், ஒரு பொருளை வெறுப்பவன் அந்த பொருளை பயன்படுத்த மாட்டான். ஆனால் பெருமானுக்கு அந்த புலி நிறத்தில் வெறுப்பு கிடையாது. அவன் என்ன பண்ணாரு, அந்த புலியின் தோலையை ஆடையாக அணிந்து விளங்குகின்றார் என்பதனால் அதே போல பெருமானே என்னுடைய செயலன்றி கொன்ற குற்றமாகின்ற கொடுமையை நீ எடுத்து நீக்கி அந்த புலிக்கும் ஒரு ஏற்றம் கொடுத்ததை போல என்னையை நீ அணிய வேண்டும். அணிதல் என்பது அருகிலே வைத்துக் கொள்ளுதல், அணிதல் என்பது என்ன நெருக்கமாக வைத்துக் கொள்ளுதல் என்பதே அந்த ஒரு குறிப்பு அங்கு இருக்கு. அந்த குறிப்பினை கொண்டு பார்க்க முடியும். விரல் வெங்கையின் தோல் உடையவனே, மண்ணும் உத்தர கோச மங்கைக்கரசே, நிலை பொருந்திய மண்ணுதல்ல நிலை பெற்ற இந்த உலகத்திலே நிலை பெற்ற சிவத்தலம் என்பது உத்தர கோச மங்கை. பெருமானுக்கு நாடு பாண்டிய நாடு, அந்த நாட்டிலே ஊர் என்பது உத்தர கோச மங்கைன்னு சொன்னார். அந்த எந்த பெருமானுக்குன்னா திருப்புறந்தை பெருமான், திருப்புறந்தில இருக்கிற பெருமானுக்கு தான் இதெல்லாம். திருப்புறந்தில இருக்கின்ற பெருமான் ஊராக கொண்டிருப்பது உத்தர பார்மேல், பக்தரெல்லாம் பார்மேல் சிவபுரம் போல் கொண்டாடும் உத்தர கோசமங்கை ஊர் என்று பிரசங்கத்தில் வருகின்றது. அந்த உத்தர கோசமங்கை ஊராக கொண்டு பெருமான் ஆழ்வதினாலே அந்த உத்தர கோசமங்கையிலேதான் அவன் அரசு வெற்றிருக்கின்றான் என்பதனால உத்தர கோச மங்கைக்கு அரசே, மங்கைக்கு என்றால் நான்காம் வெற்றி உருவு, உத்தர கோச மங்கைக்கு மட்டும் அரசன் ஆயிடும். அந்த நான்காம் வெற்றி உருவினை ஏழாம் வெற்றி உருவாக திரிக்க வேண்டும். உத்தரகோசமங்கை கண் அரசே, பெருமான் வந்து தர்பார்ல ராஜாவா இருக்கிறார், தர்பார்ல ராஜாவா இருக்கிறார், தர்பார்ல ராஜ தோற்றத்தோட வீற்றிருக்கிறார். அவர் தர்பார்ல இல்லாம அவர் வீதிக்கு வந்தாலே ராஜாதான். அவர் அரசர் என்பதை அறிய வீற்றிருக்கின்றன தர்பார். குலு குலு வீற்றிருத்தல். நடராஜா சபையில இருந்தாலும் நடராஜா தான், வீதிக்கு வந்தாலும் நடராஜா தான். சபையில ஆடுறார், வீதியில ஓடுறாருன்னு சொல்லக்கூடாது, தெரியல வீதியிலயே ஆடுறாரு. சபையில தான் நடராஜா, வெளியில நடராஜா இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆனா சபையின் கண்டா நடராஜா தத்துவத்தை நம்ம புரிந்து கொள்கின்றோம். அதே போல உத்தர கோசமங்கியின் கண் அரசு விற்றிருக்கின்றான், அதிர தலைநகராக கொண்டிருப்பதனால சிவபுரம் என்று இந்த உத்தர கோசமங்கி சொல்கின்றார். சிவபுரம்னா கைலாயம், உங்களும் பக்தர்கள்லாம் கைலாயம் போல கொண்டாடுகின்ற அந்த ஊர்னு சொன்னார். அப்படி திருவாசத்துல குருநாதர் சொல்லியிருக்கிறார். அந்த உத்தர கோசமங்கி திரும்பவும் அதே போல நம்ம ஆக்கணும். இன்றைக்கு சாரிஷில ஒரு என்ன சூடம் தான் காமிக்கிறார். மக்களே வருவதில்லை, காலங்கள் மாறுவதனால நம்முடைய தவம் குறைவதனால அது உயர்ந்த தரம்னு பார்க்கிறோம். உத்தர கோசமங்கி, உத்தர கோசமங்கியை வந்து பல இடங்களில் திருவாசகர் சொல்றார். அதுல இந்த நீத்தல் விண்ணப்பத்தில் மட்டும் முதல் 20 பாடல்கள்ல விடாது உத்தர கோசமங்கி கரசே என்று பெருமானை விளிக்கின்றார். நிலை பொருந்திய எது நிலை பெறுக? உத்தர கோசமங்கியும் சாஸ்வதமான ஒரு தளம், நிலைபெற்ற தளம். அருள் வண்ணும் என்று அருள் என்ற ஒரு தோன்றா எழுவாய், அதை இங்கு வரவேற்றுக் கொள்ளலாம். அருள் நிலை பெற்றிருக்கின்ற உத்தர கோசமங்கி, உத்தர கோசமங்கி சென்றால் நம்ம செல்வதில்லை, சென்றால் இறைவன் அருளை நிச்சயமாக பெறலாம். பெருமானங்க எப்பவும் விற்றிருப்பதனால யாரு போய் இப்ப பல தலங்கள் வந்து பலரும் போய் பார்ப்பதில்லன்னா அந்த அருள் அங்கு தேங்கி இருக்க யாருக்கும் அது தகுதி இல்லை அந்த அருளை பெறுவதற்கு. அந்த உத்தர கோசமங்கில அந்த மங்களநாதன் சுவாமி பேர், அந்த பெருமானை சென்று கண்டால் அவர் அருளை பெற்றுக்கொள்ளலாம் நிறையா என்று பார்க்கிறேன். நம்ம அருள் மண்ணும் உத்தர கோசமங்கை கரசே, சடையவனே யாராலும் தாங்க முடியாத சடைப்பாடத்தை தாங்குகின்றவனே, தளர்ந்தேன் பெருமானே நீ என்னை கைவிடுவாய் என்ற எண்ணத்தினாலே நான் உள்ளம் வெளிகின்றேன். தளர்ந்தல் என்பது உள்ள மெலிவு. சடையவனே என்று நீங்க அழைக்கின்றார். அங்கு ஒரு குறிப்பு உண்டு, இந்த குறிப்புக்கெல்லாம் பரிகரம், குறிப்பு பரிகராலங்காரம். குறிப்பு என்ன குறிப்புன்னா, பெருமானே நீ சடையிலே எதெல்லாமோ தாங்கியிருக்கிறாய், சடையிலே தூய கங்கையை தாங்கியிருக்கிறாய், தவறு செய்துவிட்டு உன்னிடத்திலே தஞ்சமென்று ஓடி வந்த திங்களை தாங்கியிருக்கின்றாய், கொடிய விஷத்தினை கொண்ட பாம்பினை தாங்கியிருக்கின்றாய், எல்லோருக்கும் அச்சம் தருகின்ற ஒரு மண்டையோட்டினை தாங்கியிருக்கின்றாய், பெண்கள் அணியாததும் சிறுமைப்படுத்துவதுமாகின்ற தும்பை ஊமத்தை போன்ற மலர்களை தாங்கியிருக்கின்றாய். பெண்கள் விரும்பி அணிய மாட்டார்கள் ஊமத்தை போவையும் தும்பை போவையும், அவர்கள் மனம் மிகுந்த மல்லிகை பூவை தான் அணிவார். அவர்கள் அவர்கள் வந்து வேண்டாம் என்று யாரும் விற்க மாட்டாங்க அந்த பூவை. ஆனா அந்த பூவை கூட விற்கிறாங்க எல்லாரும் சாமிக்குன்னு, அதெல்லாம் ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல பெருமானுக்குரிய அந்த இதெல்லாம். ஆனா இன்னைக்கு எல்லாத்தையும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. காசுதான் இன்னைக்கு குறிக்கோள் மனிதனுடைய வாழ்க்கையினுடைய, காசே தான் கடவுளடா, அந்த கடவுளுக்கும் இது தெரியும். சாமியாக தெரிஞ்சு வச்சுட்டு உலகத்துல எது கடவுள், உலகம் கடந்த கடவுள் நாம, உலகத்திற்கு கடவுள் காசு. இந்த எருக்கும்பூலாம் யாரும் விற்க மாட்டாங்க, ஆனா பிள்ளை செஞ்சுன்னா அந்த எருக்கும்பூ தான் நிறைய காசு விட்டு வச்சுருக்கான். அரைவம்புல்ல இருக்கும்போது பெண்களிடத்திலே போட்டி கிடையாது என்பதனால அதெல்லாம் அணுகின்றார் பெருமான். நீ காசு கொடுத்து ஒரு பூவை எனக்கு வாங்கி போட வேண்டாம், நீ கையால பறிச்சு போட்டா போதும், இப்பிறப்பில் இளமலர் கொய்து நீ வழிபட்டால் போதும். அதனால மல்லிகை பூனா அதுக்கு ஒரு காசு கொடுக்க வேண்டியிருக்கும், எருக்கும் புக்கு காசு கொடுக்க வேண்டாம், உமத்துக்கு காசு கொடுக்க வேண்டாம், அருகம்புல்லுக்கு காசு கொடுக்க வேண்டாம், வில்வத்தை அப்படியே பறிச்சுக்கலாம் என்பதனால பெருமான் அதை ஏற்றுக்கொள்கின்றார். அப்படி பெருமான் தூய பொருளாகின்ற கங்கைக்கு ஒப்ப, அல்லது உலகத்தை அழித்து விடுவேன் என்று ஆக்ரோஷத்தோடு வந்த கோபத்தோடு வந்த கங்கை அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப பல திறப்பட்ட பொருள்களை எல்லாம் ஒரு இடத்துல வச்சுக்கிற சங்கரனாகின்ற பெருமான் சிறையில, அது எதனை காட்டுகிறதுன்னா பெருமானை பொறுத்தவரையிலும் குற்றம் குணம் இவற்றை பாராட்டாத பெருநிலை இருக்கின்றது. அன்னதானம் பண்றாங்கன்னா பசிச்சவனுக்கு அன்னதானம் பண்றாங்க. பணக்காரன் கை நீட்டாலேயே நீ வீட்டுல போய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றது இல்ல, பிச்சைக்காரா வந்து கை நீட்டும் போது குளிச்சுட்டு வரக்கூடாதுன்னு கேக்குறது இல்லை. அன்னதானம் பண்றவங்களுடைய நோக்கம் என்னன்னா பசித்தவனுக்கு அன்னதானம். அப்ப அந்த பசித்தவனுக்கு அன்னதானம்ங்கிறதுனால அங்க வந்து வேறு தகுதிகளை பரப்பதில்லை. அதுபோல பெருமான் தஞ்சமடைந்தவர்களை காப்பாற்றுதல் அவருடைய குறிக்கோள், சங்கரானு கூப்பிட்டா காப்பாத்திடுவார். அப்ப ஆக தகுதியும் தகுதி கிடையாது, தகுதியின்மையும் தகுதியின்மை கிடையாது, தகுதி உடைமையும் தகுதி உடைமை கிடையாது, தகுதியின்மை தகுதியின்மை கிடையாது. என்ன காரணம்னா தகுதி உள்ளவர்களாலும் அடைய முடியாத பொருள், தகுதி அற்றவர்களாலும் அடையக்கூடிய பொருள். அப்படிதான் பெருமான் இருக்கிறார். செல்வம் நல்குற இன்றி விண்ணோர் புழு புல் வரம்பின்றி யாருக்கும் அரும்பொருள் என்று சொன்னார் நம்பி. சடையிலே பெருமான் அணியும் பொழுது எவ்வாறு அணுகின்றார் கேட்டா, அந்தந்த பொருள்கள் மனம் நிரம்பி சந்தோஷமா இருக்கிற மாதிரி அணுகின்றார். இப்ப வந்து யார் வந்து சாப்பாடு கேட்டாலும், சாப்பாடு போடுகின்ற ஒரு அன்னதான பிரபு, சாப்பிடுங்க நல்லா, இன்னும் கொஞ்சம் வேண்டியதை கேட்டு சாப்பிடுங்க என்று அன்பாகவும் இன்பாகவும் பேசிதான் அவர் சாப்பாடு போடணும். அதான் தகுதி. அதுல வந்து ஒருத்தர் நீட்டா இருக்கான், படிச்ச போல இருக்கான்னா அவனுக்கு அதிகமா பாயசம் போடுறது, இவன் போறியா இருயா வருயா அப்படின்னு கடுஞ்சல் சொல்லக்கூடாது. பொதுவான நீதி. அந்த அன்புள்ள கொண்டவர்களே இதே மாதிரி கடுஞ்சல் சொல்லாம தான் பண்றாங்க. இவர்களே இப்படி இருக்கிறார்கள் சொன்னா, அன்பே வடிவமா இருக்கின்ற பெருமான் தன்னை அடைகின்ற ஒரு உயிரினை தகுதி பாராட்டி அடைவானான் கிடையாது. அதான் சொல்றாரு அப்புறம் ரொம்ப அழகா ஒரு பாட்டுல சொல்றாரு, பெருமான் சடையில் இருக்கிற கங்கை சந்தோஷமா இருக்குது. அது எப்படி சந்தோஷமா இருக்குது அப்படின்னு கேட்டா, நாம் நல்ல இடத்துக்கு வந்திருக்கிறோம், இந்த பெருமானுடைய சடை சமுத்திரம் போல இருக்கு. அதே கங்கை எங்க சென்று சேர விரும்பும், கங்கை வந்து சமுத்திரத்துல சென்று சேர விரும்பும். அந்த கங்கை பெருமானுடைய சடையிலே வந்து விழுந்த கங்கை, ஆகா இது ஒரு சமுத்திரம் போல இருக்கு என்று சந்தோஷமா இருக்கு. பாம்பு அந்த சடையில இருக்கு, பாம்பு என்ன நினைக்குது, ஆஹா இந்த பெருமானுடைய சடையானது நமக்கு ஒரு புற்று போல இருக்கு, இயற்கையான புற்றை போல இது இருப்பதனால இங்க நம்ம இன்பமாக இருக்கலாம் என்று அது இருக்கின்றது. பெருமானுடைய சடைக்கு வந்த திங்கள் அந்த சந்திரன் என்ன நினைக்கிறாரா, நாம் எப்பொழுதும் இருக்கின்ற செவ்வானம் போல இந்த சடை இருக்கு, வானத்தை போல பறந்து சிவந்த நிறத்தோடு இந்த சடை இருக்குது, நம்ம இங்க சந்தோஷமா இருக்கலாம். என்றைக்குமே நாம எந்த இடம் நமக்கு சொந்த இடமோ அந்த இடத்துல இருந்தாதான் நம்ம சந்தோஷமா இருக்கும். இந்த போக்ரா என்று ஒரு ஊர் நேபாள இருக்கு. அந்த போக்ராங்கிற ஊர்ல இருந்து நடந்து போனா முக்திநாத்ங்கிற தலத்தை அடையும். அதான் அங்கிருந்து நடப்பாதை ஆரம்பிக்கும். திருவண்ணாமலையில இருந்து வந்த ஒரு அடியவர், போக்ராங்கிற ஏரி, அந்த ஏரியை சுற்றி மலைகள்லாம் இருக்கின்றன. ஒரு மலை திருவண்ணாமலை மாதிரியே இருக்கு, திருவண்ணாமலை மாதிரி பாக்குறதுக்கு இருக்கு. பாருங்க உங்க ஊர் திருவண்ணாமலை மாதிரியே, இந்த மலை எக்ஸாக்டா அதே மாதிரியே பாக்குறதுக்கு இருக்கு. திருவண்ணாமலை சுத்தி வந்தா பல வடிவங்கள்ல அது காணப்படும், ஆனா இந்த மலை சுத்தி வந்தா அந்த வடிவங்கள் எல்லாம் காணப்படாது. ஒரு நிலையிலே திருவண்ணாமலை போலவே இருக்கும். அவர் சொன்னாரு, ஒரு நாள் முக்கிய இங்க இருப்போமே, ஒரு நாள் முக்கிய இங்க இருந்துட்டு அப்புறம் நம்ம முக்திநாத் போலாம். என்ன காரணம், சொந்த இடம் போல இருக்கு, திருவண்ணாமலை போலயே இருக்கு. நமக்கு வேண்டிய இடம் போல இருந்தா நமக்கு சந்தோஷமா இருக்கும். நமக்கு புரியாத ஒரு இடமா வேண்டாத இடம் போல இருந்ததுன்னா சந்தோஷமா இருக்காது. என்ன பொறுத்தவரையும் ஒரு ஊருக்கு போறோம், திருப்பரந்துறை போல இருந்ததுன்னா அங்கேயே இருக்கலாம் போல இருக்கும். அது போல யார் யாருக்கு எது பிடிக்குமோ அத போல இருந்தா. இப்ப பாம்புக்கு புற்று பிடிக்கும், சுவாமி ஜடைய புற்று போல காட்சி தர்றாரு, அந்த ஜடை புற்று போல காட்சி தரு. திங்களுக்கு வானம் தான் இயற்கையா அது சேர்கின்ற இடம், ஆகவே அந்த சடை வந்து வானம் போல காட்சி தருகின்றது. அங்கேயே வந்து மண்ட ஓடு இருக்கு, அந்த மண்ட ஓடுக்கு அந்த சடை சுடுகாடு போல இருக்கு, சுடலை களறி. அப்ப திங்கட்கு வானம், கங்கைக்கு வேலை, அரவுக்கு புற்று, இப்படி இருப்பது யாருடைய சடைன்னு கேட்டா, திருவொற்றியூரான் திருமுடியே, திருவொற்றியூர் பெருமானுடைய. இன்றைக்கு அந்த பெருமானை இப்ப பார்த்த, அந்த கவசம் நீக்கின அந்த பெருமானை பார்த்த அவருடைய அந்த காட்சி வந்து சோமாஸ்கந்தம் மொத்தம் கைலாய மலை போல இருப்பாரு. நடைமுடியோ பெருமான் கட்சித்திரவர் பொன்னார் மேனியன் என்று வருகின்ற வருஷத்துல ஒரு நாளாவது பார்க்கணும்னு நாங்கெல்லாம் ஆசையா போவோம். அந்த அவ்வாறு பெருமான் இயற்கையிலேயே அவர் சடை வந்து எல்லாருக்கும் இன்பம் அளிக்கின்றது. அங்கு இருக்கின்ற அந்த கொன்றை மலர், கொன்றை மலருக்கு முல்லை புறவமாக கட்சி தருகின்றது. கொன்றை எங்கு பூக்கும்னா, முல்லை கொடிகள் படர்ந்திருக்கின்ற காட்டிலே கொன்றை தனியாக இருந்து அது சந்தோஷப்படும். அதுபோல அடியார்கள் இட்ட பூவெல்லாம், முல்லை பூக்கள்லாம் அந்த சடையிலே இருக்கின்றன. அடியார்கள் இன்புற்றார் இட்ட பூ ஏறும் முடி என்று அந்த முடியிலே அந்த பூக்கள்லாம் இருக்கின்றன. அந்த பூக்கள் பொழிந்திருக்கிறார்கள். அந்த பூக்கள் கண்டு போய் இந்த கொன்றை மலர் போய் அங்க கண்ணியாக இருக்கின்றது. அது நினைக்குது, பெருமான் நம்ம நல்ல இடத்துல தான் வச்சுக்கிறாரு. நாம ஏற்கனவே முல்லைக்காட்டுலதான் நம்ம தனி மரமா இருந்தோம், இங்கேயும் முல்லைக்காடு நமக்காக இருக்கின்றது. என்ன அந்த கொன்றையானது மகிழ்கின்றது. அப்ப அங்கட் கடுக்கைக்கு முல்லை புறவம், அங்கட் கடுக்கைன்னு அந்த பாடல் ஆரம்பிக்கும். அங்கை கடுக்கைக்கு முல்லை புறவம், பருமனிசையர் கங்கைக்கு வேலை, அரவுக்கு புற்று, திங்கட்கு வானம், திருவொற்றியூரான் திருமுடியே. இது வந்து ஜடைமுடி தத்துவம். தடைமுடி வந்து தடைமுடி தத்துவம் ரெண்டு மூன்று விதத்துல சொல்லப்படும். தாங்க முடியாத தடைமுடியை பெருமான் தாங்குகின்றான். யாராலும் அந்த தடைமுடி, அப்படிப்பட்ட தடைமுடி யாருக்கும் கிடையாது. இப்ப நம்ம எல்லாம் பாக்குறோம், இப்ப தர்மயாதினம் குரு சன்னிதானம், அவர் தடையை பார்த்து ஆச்சரியப்படுறோம், இந்த தடைமுடி அவர் எவ்வாறு தாங்குகின்றார். நம்ம கட்டளை தம்பிரான் திருவையாறுல இருக்காரு, அவர் ஒரு நாள் தடைமுடி அவிழ்த்து விட்டுருந்தார் தரையில பிறகு கேட்டு, அது அப்புறம் என்ன பண்ண முடிஞ்சு கட்டுறாரு. அது தவத்திற்கு நம்ம பொதுவா வந்து சகிக்க முடியாது. நம்மளால நிறைய வந்து ஹேர் குரோத் இருந்ததுன்னா உடனே நம்ம போயிடுவோம் சலூனுக்கு. ஆனா அதுதான் சகன சக்தி. தடைமுடி தாங்குதல் சைவர்களுக்கு ஒரு கடமைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் தடைமுடியோடு காணப்பட்ட சிரத்தினை கண்டு கண் கலங்குகின்றார் யாரே? புகழ்ச்சோழன். ஆஹா, ஒரு சிவனடியாரை நம்முடைய யுத்தத்திலே கொன்று அவர் இறப்பதற்கு காரணமாக விட்டோமே, இனி உயிர் வாழக்கூடாதுன்னு சொல்லி அந்த தடையோ தடை தங்குகின்ற அந்த சிரத்தினை தங்க தாம்பாளத்திலே தாங்கி தன் தலை மீது தாங்கிக் கொண்டு எரி வளர்த்து அதனை சுற்றி வந்து அஞ்செலுத்துவது இறங்குகிறார். அப்ப தவம் என்பது உற்ற நோய் நோன்றல். அந்த தடைமுறையை தாங்குதல் என்பது தவத்தை காட்டுகின்றது. உலகத்திலேயே இறைவனை போன்ற தவம் செய்தவர்கள் யாரும் கிடையாது. உலகத்திலேயே இறைவனை போன்ற தவம் யாருக்கும் கிடையாது. எல்லாத்திலுமே அவர் தான் தவம், அன்பு, கருணை எல்லாத்திலயும் அவர் தான் அதிகமா இருக்கிறார். ஐஸ்வர்யம் எல்லாத்திலையும் அவருடைய தவம் தான் அவருக்கு சிவம் என்ற பெயரையே ஈட்டி தருகின்றது. இன்னொரு தெய்வத்தை சிவம் என்ற சொல் சொல்லாது. என்ன காரணம்? அதற்கு அந்த தெய்வங்கள் எல்லாம் தவம் செய்யல. எல்லையில்லாத தவத்தை செய்தவன் சிவபெருமான் தான். அதனால்தான் சிவம் என்ற சொல்லே அவரை சுட்டுகின்றது. சிவன் என்னும் நாமம் தனக்கே உடைய செம்மேறி எம்மான் தனக்கே பிரிநிலை வேற யாரையும் சென்று சுட்டால் அப்படிப்பட்ட தவம் கொண்டவன், தாங்க முடியாத தவத்தை செய்வன், அந்த தவ நிறைவு உலகில் காத்தவன் என்பது சடை தத்துவம். இரண்டாவது சடைய அந்த சடையிலேயே பெய்யப்பட்ட பொருள்களை எல்லாம் அன்போடு இன்போடு பராமரிக்கின்றது. தகுதியின்றி பல திறப்பட்ட பல தகுதிகள் கொண்ட பல நிறப்பட்ட பொருள்களை எல்லாம் ஒருங்கே வைத்து ஓம்புகின்றது, காக்கின்றது. அது போய் பெருமானே கண்ணப்பர் போன்ற உயர்ந்த அன்பு கொண்டவர்களை காப்பதைப் போலவே சுட்டு போட்டால் அன்பு வாராத என்னையும் நீ காக்க வேண்டும் என்பது அந்த குறிப்பு அங்க இருக்கு. சடையவனே என்று சொல்ல சடையவனே என்பதுக்கு ஒரு குறிப்பு என்னன்னா, கண்ணப்பர் போன்ற உயர்ந்த அன்பு கொண்ட பெருமக்கள் தான் எனக்கு பக்தர்கள் தான் வேணும், நீ வேணா நீ சொல்லக்கூடாது. பாம்பையும் நீ வந்து ஒரு தலை மண்டை ஓட்டையும் தலையில தூக்கி வச்சுட்டு இல்ல, தலையிலேயே தூக்கி வச்சுட்டு இருக்கிற ஒரு மண்டை ஓட்டையும் பாம்பையும் யாராவது தலையில தூக்கி வச்சுட்டாங்களா? அப்படி வந்து உன்னை வந்து சரணமென்று அடைந்த திங்களை வைத்துக் கொண்டிருக்கிறாய், உலகத்தை அழிப்பேன் என்று வந்த கங்கையை வைத்துக் கொண்டிருக்கின்றாய், அதே போல செய்ய நின்று கொண்ட என்னையும் நீ வந்து திரு முடியில் வைத்துக் கொள்ள வேண்டாம், திரு அடியில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு குறிப்பானது சடையவனே என்பதில் இருக்கின்றது. பெருமானி அறமறிந்தவன், ஆகவே ஆண்டு கொண்ட ஒருவரை பின்னால் அந்த தகுதியை பாராட்டாத ஆண்டு கொண்டாய், முன்பு இல்லாத குற்றத்தை நான் செய்யவில்லை, என்னுடைய குற்றம் எல்லாம் என் இயல்பினால் நான் செய்வது, என் குற்றங்கள் எல்லாம் என் இயல்பினாலேயே நான் செய்வது. அந்த இயல்பினை அறிந்தும் அறிவனாக கொண்டோ என்னை ஆண்டது அறிவிலாமை அன்றே கண்டது அந்த நாள், என்னை ஆண்ட நாளின் கண், நீ என்னுடைய அறிவிலாமையை அல்லவா பார்த்தாய், இவன் முட்டாள் என்று அறிந்தே நீ ஆட்கொண்டாய். ஒரு அரசன் வந்து குரத்தியை குரத்தி என்றே அறிந்து திருமணம் செய்து கொள்கின்றான், அப்புறம் தர்பார்ல பக்கத்துல உட்காந்து வச்சுக்கணும், நீ குரத்தி என் அருகில் அமராதின்னு சொல்லக்கூடாது. குரத்தி என்று அறிந்தே கல்யாணம் பண்ணிக்கிறார், குரத்தி மேல ஆசைப்பட்டு. அப்புறம் எங்க போனாலும் அவர் என்ன பண்ணணும், குரத்தி அழிச்சுக்கிட்டு போகணும், தேர்ல போகும்போதும் நாட்டை ஆக்கும் போதும் அப்ப மட்டும் பக்கத்தில் இருக்காதுன்னு சொல்லக்கூடாது. அதே போல என் அறிவிலாமையை கண்டு ஆண்ட பிறகு என்னை அந்த அறிவிலாமை என்ற என்னுடைய இயல்பான குற்றங்களை நீ காரணம் கட்டி நீ விளக்கக்கூடாது. பெருமான் குற்றங்களை காரணம் கட்டி விளக்கவில்லை, இருந்தாலும் பெருமான் விளக்குவதாக நினைத்துக் கொண்டு இவர் சொல்கின்றார். ஆகவே அது விடையவனே என்பதற்கு சரையவன் என்பதற்கு பொருள். அது விரல் வேங்கியின் தோல் உடையவனே என்பதற்கு அதான் பொருள். கொடிய புலியினுடைய கொடுமையை நீக்கி அதனை அடைவதைப் போல என்னுடைய குற்றத்தை நீக்கி நீ குணம் கொண்டு பாராட்ட வேண்டும், குற்றத்தை நீக்கி என்னை ஆட்கொள்ள வேண்டும், என்னை இந்த குற்றத்தோடு நீ ஆட்கொள்ள வேண்டும் என்று அவர் விண்ணப்பிக்கல. ஏன்னா மிகன்பை தாராயின்றுதான் கேட்கின்றார், இந்த குற்றத்தை கடிந்தே நீ ஆட்கொள்ள வேண்டும், அது ஒருத்தால் ஒன்றும் போதுமே என்றும் இந்த குற்றத்தோடே நீ ஏற்றுக்கொள்ளே நான் கேட்பேன். ஆனா குருநாதர் அப்படி கேட்கல, இந்த குற்றத்தை கடிந்தே என்னை ஆட்கொள்ள வேண்டும், அடியார் எந்த ஒரு மெயின்பினை கொண்டிருந்தார்களோ அந்த மெயின்பு எனக்கு வேண்டும் என்று. ஆமா, அது இன்னொரு சம்பிரதாயம். அதனாலதான் ரெண்டு சம்பிரதாயம் இருக்கு என்பதுதான் சொல்றாரு வள்ளுவர், வழித்தலும் நீட்டலும் வேண்டாம், உலகம் பழித்தது ஒழித்து விடும். துறவிகளை எவ்வாறு அடையாளம் கண்டுகொள்வதுன்னா, உலகியல் மக்களைப் போல அவர்கள் வந்து சிகை கொண்டிருக்க மாட்டார்கள். பழங்காலத்தில் எல்லாருக்கும் குடிமை உண்டு. அவன் துறவு மேற்கொண்டான் என்றால் ஒன்று தடை வளர்ப்பான் அல்லது சிகை எடுத்து விடுவான், அதான் துறவி கிடையாது. நீ துறவி என்பதை காட்டுவதற்கு மழித்தலோ நீட்டலோ பத்தாது, உலகம் பழிக்கின்ற அந்த தா ஒழுக்கம் இருக்கக்கூடாது. துறவி உண்மையான துறவியா இருக்கு, அவன் பொய்யொழுக்கம் கொண்டவனா இருக்கக்கூடாது. ஆகவே சடையவனே தளர்ந்தேன், பெருமானை நீ கைவிட்டு விடாது என்ற எண்ணத்தினாலே நான் மெலிந்தேன், தளர்ந்தேன் எம்பிரான் என் தலைவனே என்னை தாங்கிக் கொள்ளே. இவ்வாறு மனம் தளர்ந்து போன என்னை நீ சடையிலே அந்த வெவ்வேறு பொருளை தாங்கியதைப் போல திருவடியிலே என்னை தாங்கிக் கொள்ள வேண்டும், மனம் உடைந்து போகின்ற என்னை மனம் உடையாதவண்ணம் என்னை நீ தாங்கிக் கொள்ள வேண்டும், என்னை உடையானே என்று சொல்வார். என்னை குருநாதர் வந்து சொல்லியிருக்கார், உடையானே என்றால் உடையவன் என்பது ஒரு பொருள், உடையவனே என்று சொல்லாமல் உடையானே என்று சொல்கின்றார். அதுக்கு என்ன காரணம்? என் உள்ளத்தை உடையானே. என் உள்ளத்தை உடைக்கிற மாதிரி ஒண்ணு பண்ணிடாதீங்கய்யா, என் உள்ளத்தை உடையானி, என் உள்ளத்தை உடைக்கின்றவண்ணம் அந்த கருணையை காட்டாது இருக்க மாட்டான் பெருமான். அந்த கருணையை காட்டி விடுவான், உள்ள உடைந்து போகாத வண்ணம் கருணையை காட்டி விடுவான். ஆகவே என்னை அவன் உடையான், என் உள்ளத்தை அவன் உடைக்க மாட்டான். தளந்தே நின்றான் என்னை தங்கிக் கொள்ளே கொள்ளேர் பிளவகலா தடங்குங்கையர் கொவ்வை செவ்வாய் வில்லே நினும் விடுதி கண்டாய் பின் விழுத்தொழும்பின் உள்ளேன் புறம் அல்லேன் உத்தர கோசம் அங்கைக்கரசே கல்லேன் ஒழியவும் கண்டுகொண்டாண்டது எக்காரணமே. பெண்ணின்பம் கருதி பெருமானை விட்டு பிரிவது என்பது ஒரு நிலை. அந்த நிலை இறைவனுடைய அருளுக்கு பாத்திரமானவர்களுக்கு உண்டு. அது காரணம் வாசனை மலம். பிரத்யட்சத்துல பிசிக்கலாவே ஒரு பெண்ணோடு வாழ்கிறார் என்பது பொருள் இல்லாது. பெண்ணின்பத்தை உள்ளத்தால் கருதினாலும் அந்த தீங்கு வந்துவிடும். ஒரு பெண்ணோடு வாழ்ந்தால்தான் அந்த தீங்கு வரும் என்பதில்லை, அது வாழ்வதாக நினைத்தாலும் தீங்கு வந்துவிடும். இது பொதுவாக எல்லா பாவங்களுக்கும் சொல்லப்பட்டது. அதுல மிகப்பெரிய தீங்கு வந்து இந்த பெண்ணின்பத்தை மனதால் நினைப்பினால் வரும். இது மனதால் நினைப்பதுதான் இங்க சொல்றார். அது அடுத்த பாடல்ல விளக்கமா சொல்றார். காரூர் கண்ணியர் ஐம்பலம் ஆற்றங்கரை மரமாய் வேறு வேணை என்ற இடத்துல அது விளக்கி சொல்றார். ஒரு பெண்ணோடு வாழ்வதனால் வருகின்ற துன்பத்திற்கு இணையாக நினைப்பதனால வரும். ஆற்றங்கரை மரம் சொன்ன ஆற்றங்கரையில மரம் வளருது. கரையில வளர்வதனால கரைக்கு உள்ளடங்கிதான ஆறு போகுது. வெள்ளம் வரும்போதுதான் கரையை மீறும். பொதுவாக கரைக்கு அடங்கி போகும். தண்ணீரில் இருக்கின்ற பாசியை போல் இல்லாமல் கரையில இருக்கின்ற மரமாக இருக்கும் பொழுது கண்ணுக்கு தெரிகின்ற மரத்தினுடைய அடிப்பாகமானது நீரினால் நினைக்கப்படாது. அதுபோல சில துறவிகள் வந்து இல்லறத்தை துறந்து வாழ்வார்கள், பெண்ணை துறந்து வாழ்கின்றார்கள். ஆனால் மனதினாலே பெண்ணின்பத்தை கருதினார்கள் என்று சொன்னால் அவர்கள் வந்து பாவத்தை செய்கிறார்கள். எதை போல கரையிலே இருக்கின்ற இந்த மரமானது அதன் அடிப்பாக நீரினால் நினைக்கப்படாது, நீர்ப்பசையற்று காய்ந்திருந்தாலும் கூட அது வேர் எங்கு விடும்? வேர் விடுகின்ற வேரானது நீர்நிலைக்கு அருகிலேயே இருப்பதனால அது பூமியில தொலைவிலே பூமியிலே வேர் விடுகின்ற ஒரு மரமானது நீரினை தேடி நீண்ட தொலைவிற்கு செல்வதைப் போல சிரமப்படாமல் அருகிலே இருக்கின்ற நீரிலே நேரடியாக சென்று நீரினை எடுத்துக் கொள்ளும். எளிதிலே கிட்டுகின்றது. இப்ப நினைப்பளவிலே அந்த இன்பத்தை ஒருவன் கருதுகின்ற ஒருவன் என்ன பண்றான்னா பிரயாசைப்பட்ட அந்த இன்பத்தை அடைகின்றவரை விட சீக்கிரம் அழிகின்றான். இதே போல அந்த இந்த நீரினை வேறினாலே இந்த மரமானது சில நாட்கள் கழித்து அடியற்ற மரமாக விழுந்துவிடும். எப்படின்னா இந்த ஆற்றினுடைய நீரானது கரையினை உள்பகுதியிலிருந்து அரித்துக் கொண்டே இருக்கும். அரித்துக் கொண்டே இருந்து என்ன இந்த மரமானது சாய்ந்து விடும் என்று பார்க்கின்றோம். அல்லது ஆற்றிலே ஒரு வெள்ளம் வந்தாலும் ஆற்றிலே வருகின்ற வெள்ளத்தினாலே தொலைவில் இருக்கின்ற மரம் சாயாது, ஆனால் ஆற்றிலே வருகின்ற வெள்ளத்தினாலே ஆற்றங்கரையிலே வேறுன்றிய மரம் சாய்ந்துவிடும். ஆகவே ஆற்றங்கரையிலே வேறுன்ற கூடாது. ஆற்றங்கரையிலே வேறுன்ற கூடாது என்பது என்ன? மனதினாலே இந்திரிய சுகம் நினைக்க கூடாது என்பது. அப்ப மனதிற்கு என்ன மனவள கல்வி என்பது என்ன? மனதினை வந்து இறைவனுடைய திருவடிகளை நினைப்பதற்கே பயன்படுத்த வேண்டும். மனதினை உலகின் இன்பத்தை நினைப்பதற்கு பயன்படுத்துதல் அறவே தவறு என்பது இந்த மூன்றாவது பாடல்ல குருநாதர் சொல்றார். ஆகவே மூன்றாவது பாடலை வைத்துக் கொண்டுதான் திருவாசகம் முழுக்க நம்ம பார்க்கணும். அப்பொழுது மனதினால் நினைப்பதும் கெடுதல். மனதால் நினைப்பது என்பது எந்த நிலையில வருகின்றதுன்னா வாசனா மலத்தினாலே வருகின்றது. ஏற்கனவே பல பிறவிகளிலே துய்த்த இன்பம் என்பதனால குருநாதனுடைய அருளை பெற்ற பிறகும் கூட குருநாதன் திருவடியையே இடைவிடாது பிடித்துக் கொண்டிருக்கின்ற ஒருவனை தவிர சிறிது நேரம் அந்த திருவடியை விட்டு பிரிந்தாலும் இவன் எப்போது விட்டு பிரிகின்றான் என்பதை பார்த்து கொண்டு அந்த அசுரனாகின்ற அந்த வாசனா மலம் என்ன பண்ணும்? இவனை தாக்கும். அதாவது நம்ம வந்து நம்ம எப்போதும் பாதுகாவலோடயே இருக்கணும். அதாவது மாதர நேயம் மலிந்தவர் வேடம் ஆலயம் தானே மரண தொழுமே தொழுமே என்பது அந்த வந்து வியங்கல் வந்து தொழ வேண்டும் என்ற கட்டளை எங்கு. அப்ப குருநாதனிடமிருந்து ஐம்பது உபதேசம் பெற்று மரணிக்கும் பெற்ற ஒரு உயிர் தொடர்ந்து சாதனை செய்ய வேண்டும். சாதனை செய்வது என்பது என்னன்னா கோயிலில் இருக்கின்ற லிங்க திருமணியை வழிபட வேண்டும். இறைவனுடைய பூசையும் அடியார் இணக்கத்தையும் விட்டு ஒரு கண நேரம் கூட பிரியக்கூடாது. இறைவனை பூசை செய்வதையோ அடியார் சங்கத்தையோ ஒரு கண நேரம் பிரிந்தாலும் கூட அந்த கேப்பை பார்த்துக்கிட்டு இருக்கும். இந்த வாசனா மலம் என்பது எப்போது இவன் இந்த பாதுகாவல் இன்றி இருக்கின்றான், எப்ப இவர் வந்து புல்லட் ப்ரூஃப் கார்ல இருந்து எப்ப இவர் இறங்குறாருன்னு பாத்துட்டு இருப்பார். ட்ரிக்கர்லயே கை வச்சிருப்பா. இனிமே புல்லட் ப்ரூஃப் கார்ல தான் போயிட்டு இருக்காரு. யாரு? அமெரிக்கன் பிரசிடென்ட். ஆனா ஒசாமா சேனோட ஒசாமா பின் லடன் ஆளுங்க இருக்கான். அவர் என்ன பண்ணுவாரு? இவர் எங்க போனாலும் நிழல் போல வச்சுட்டு அவர் ட்ரிக்கர்ல கை வச்சுட்டே இருப்பாரு. இவர் வந்து அதான் தவம். எப்போதும் இறைவனை கருதியே இருப்பதை போல கொலகாரர் இருக்குதா அதிக சிந்தனை. அவங்க என்ன பண்றாங்க, ட்ரிக்கர்ல கை வச்சுட்டே இருப்பாங்க. இவர் எப்போது கார்ல இருந்து இறங்குறாரோ டக்குன்னு சுட்டுவோம், ஒரு நிமிஷம் கார் கதை திறந்தாலும் சுட்டுவாங்க. அதே போல இந்த வாசன பலம் தாக்கும் என்பதுதான் நம்ம திருவாசனம் காட்டுகின்றது என்று கருக்கின்றோம். இந்த பெளிம்பத்தையும் மனதால் கருதக்கூடாது. அவ்வாறு கருதுகின்ற நிலையிலே பெருமானை கைவிடுவது என்பது சரிதான். இருந்தாலும் பெருமானே நீ என்னை கைவிடக்கூடாது என்பது என்னுடைய விண்ணப்பம். வில்லே நினும் விடுதி கண்டாய், அந்த பெளிம்பத்தை நான் விட்டு ஒழிக்க மாட்டேன் என்று சொன்னாலும் கூட, மனதினால் கருதுவதை விட்டு ஒழிக்க மாட்டேன் என்று சொன்னாலும் கூட, பெருமானே உன் கருணையினாலே என்னை நீ கைவிடாது காக்க வேண்டும். என்ன காரணம்னா, குற்றம் புரிவோருக்கு கருணை செய்வதுதான் பெருங்கருணை, குற்றம் புரியாதவருக்கு கருணை செய்வதா கருணை? தப்பு செஞ்சவன மன்னிக்கிறதான மன்னிப்பு, தப்பு செய்யாத மன்னிக்கிறது மன்னிப்பு கிடையாது. ஆகவே நீ என்னை விடக்கூடாது. அதற்கு இரண்டு காரணம் என்ன, நீ விழுத்துழும்பின் உள்ளே, அது முதல்ல வரைக்கும் நீங்க அர்த்தம் உங்களுக்கு தெரியும், அதனால சொல்லு, நீ விழுத்துழும்பின் உள்ளே. பெருமானுடைய விழுமை என்பது பெருமை, பெருமானுக்கு தொண்டு செய்வதுதான் வந்து உண்மையிலே பெருமை. நம்ம எல்லாம் வந்து மனைவி மக்களுக்கு எல்லோருக்கும் உலகில வந்து ஆபீஸ்ல ஆபீஸருக்கு எல்லாருக்கும் தொண்டு செய்யறோம், அதெல்லாம் வந்து நம்முடைய அறியாமை காரணமா செய்யணும். நாம் செய்யாவிட்டாலும் அவர்களுடைய தேவைகளை அவர்கள் வேறு விதமாக பூர்த்தி செய்து கொள்வார். இறைவனுக்கோ தேவையே கிடையாது. நாம் ஒருவருக்கு தொண்டு செய்வது நமக்கே தொண்டு செய்வது என்று ஆகும் என்று சொன்னால் அது குருநாதருக்கு செய்கின்ற தொண்டுதான். நாம் ஒருவருக்கு தொண்டு செய்யறோம் அது உண்மையிலேயே நமக்கே நாம் செய்து கொள்கின்ற தொண்டு என்று ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அது சிவம் வந்து குருவா வருகின்றது. அந்த குருநாதருக்கு செய்கின்ற தொண்டு தான் உண்மையாக நமக்கு நாமே செய்கின்ற ஒரு தொண்டு. ஆகவே நீ விழுத்து மேன்மையான தொண்டு சொன்னார், நீ விழுத்தொழும்பின் உள்ளேன். பெருமானே உன்னுடைய பெருமையான தொண்டை செய்வதற்கு, அந்த தொண்டு செய்வதை நான் கைவிடவில்லை, புறமல்லேன் அதற்கு வெளியிலும் இல்லை. ஆகவே இனி என்னை வந்து காக்க வேண்டும் பாடல விளக்கமாக நான் சொல்றேன் என்று விண்ணப்பிக்கின்றார். தொடர்ந்து நாளைக்கு